Alleluia, 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 alleluia. Naan thaan ungalai thendru kondeen, neengal kani tharavum நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும்
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றே.
பிரிவு 16, இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 18 முடிய. அக்காலத்தில் இயேசு பன்னிருவருக்கும் தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் அடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டுமென்றால் கடந்து வாருங்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவரோடு அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தேன். திண்டுக்கல் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருள் பணியாளராக இருக்கின்ற அவர் உன்னை உருவாக்க என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்தினுடைய பின்புலத்திலே பல கட்டுரைகளை நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த கட்டுரைகளை எல்லாம் வாசித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய இதயத்திலே ஆனந்தம் அக்களிப்பால் பெருமகிழ்ச்சி கொண்டேன். காரணம், அந்த அருள் பணியாளர் சகோதரராக இருந்த பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய படிப்பு நிலை எப்படி, அவர் எப்படி பழகுவார், அவருடைய அறிவு சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை கண்ணுற கண்டவன் நான். அவரோடு பயணித்தவன், அவரோடு பேசியவன், அவரோடு பலவற்றை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பரிமாறிக்கொண்டவன். அந்த வகையிலே அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அவருக்குள்ளே எழுந்த மாற்றங்கள் என்னில் அடங்கா. எனவே அவருக்கு நான் தொடர்பு கொண்டு அவரிடத்திலே அவர் செய்த இந்த உன்னை உருவாக்கு என்ற புத்தகத்தை சொல்லி பாராட்டினேன். அப்பொழுது அவரிடத்திலே கேட்டேன், சகோ, எப்படி இந்த அளவு நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதுனீங்க? நீங்கள் படிக்கும்போது இவ்வளோ பெரிய அளவில் மாறுவீங்கன்னு நான் என்றைக்குமே எதிர்பார்த்ததில்ல. நம்மளோட ப்ரொஃபஸர்ஸும் அந்த மாதிரி தான் உங்களை நிறையா நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்களே. எப்படி இவ்வளோ அறிவு சார்ந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீர்கள் என்று அவரிடத்தில் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், சூழல்கள் வருகின்ற பொழுது நான் அவற்றை கடந்து வந்த பொழுது ஆண்டவருடைய துணையோடு ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டேன் என்பதை உணர முடிந்தது. என்னால் என் வழியாக கடவுள் செயலாற்ற விரும்புகிறார் என்பதை பல நேரங்களில் என்னால் உணர முடிந்தது. எனவே கடவுளின் துணையோடு இந்த பணியை ஆரம்பித்தேன். அதற்கு தேவையான எல்லா விதமான பதிவுகளையும் நான் தேர்ந்தெடுத்தேன். இன்று ஒரு புத்தகமாக அதை வெளியிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். இறையேசுவில் இனியவர்களை, மாற்றம் என்பது மாறாத ஒன்று, மாற்றம் என்பது நிலையானது. ஒவ்வொரு மனிதருமே தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றத்தை அனுபவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை இன்றைய நாள் இறைவாக்கு வழிபாடு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அன்னையாம் திரு அவையோடு இணைந்து இன்றைய நாளிலே புனித திருத்தூதரான புனித பவுலனுடைய மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம் என்றால், அடிப்படையிலே புனித பவுலானவர் மாற்றம் கண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எப்படி சவுல் என்கிற நிலையிலிருந்து பவுல் என்ற நிலைக்கு அவர் மாற்றப்பட்டார் என்பதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது இன்றைய முதல் வாசகம். இறையேசுவில் பிரியமானவர்களே, புனித பவுளுடைய வாழ்க்கையை மட்டும் இன்று சொல்லிவிட்டு போனோம் என்று சொன்னால், இந்த மனமாற்றத்திற்கான அர்த்தம் என்பது மிக பெரிய அளவிலே நாம் கண்டுணரக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்பதை உள்ளார ஏற்றவனாக, பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரை எத்தகைய மாற்றங்கள் நம்மிலே நிகழ வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காரணம், புனித பவுலின் மன மாற்றம் என்பது பல மனிதர்களுடைய மன மாற்றத்தினுடைய பின்னணியாக அடையாளமாக இருப்பதை நாம் இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ள இருக்கிறோம். எனவே இந்த பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில மனிதர்கள் எவ்வாறாக கடந்து வந்திருக்கிறார்கள், ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், பவுல் எவ்வாறு கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய பழைய நிலையிலிருந்து கடந்து வந்திருக்கிறார் என்பதை மிக எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்கினியவர்களே, தொடக்க நூல் அதிகாரம் 37 இறை வார்த்தைகள் 12 முதல் 36 வரை பார்க்கிறோம். யோசேப்பு என்ற ஒரு மனிதனுடைய மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே யோசேப்பை ஆண்டவர் ஆட்கொள்ளுகிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டு எகிப்து வணிகரத்திலே கொடுக்கப்படுகிற பொழுது அவர்கள் அங்கே அவரை கொண்டு செல்கிறார்கள். எனவே அங்கிருக்கிற துயரம், வேதனை, கஷ்டம் எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்தாமல் ஆண்டவரின் துணையை நம்பி அங்கே செயலாற்றுகிறார். அப்பொழுது அங்கே அவர் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகிறார். இதைத்தான் தொடக்க நூல் 45:5 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று யோசேப்பு சொல்வதனுடைய அடிப்படையே அவர் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்கிற உண்மைதான். அந்த ஆட்கொள்ளப்பட்ட நிலை அவரிடத்தில் இருந்ததால் அவர் தனக்கு முன்பாக வந்த வேதனை, சோதனை, துயரம், துன்பம் இவற்றிலெல்லாம் கடந்து வந்து ஆண்டவருடைய கருவியாக அங்கே மாற்றப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக, நீதி தலைவர்கள் புத்தகத்திலே 13:1-25 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம். சிம்சோன் என்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கையை அங்கே நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். அவரை இப்படியாக சொல்லுகிறார்கள், சவர கத்தி தலை மீது படக்கூடாது, அவர் நாசீராக விளங்குவார், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவராக அவர் இருப்பார் என்று ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அந்த சிம்சோன் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறாக பிறழ்ந்து வாழ்ந்தார், எவ்வாறாக வலிமையுள்ள ஒரு மனிதன் வலுவற்றவனாக ஆனான் என்பதை நாம் வாசிக்க கேட்டிருக்கும். அந்த வாசிப்பின் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை இப்படியாக மாறுகிறது. அவர் தன்னுடைய பாவத்தால், தன்னுடைய இச்சை நிறைந்த அந்த சூழலினால் அவர் அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து பிரிந்து செல்லுகிறார். இருந்தபோதும் ஆண்டவரால் அவர் அங்கே ஆட்கொள்ளப்படுகிறார். இதைத்தான் நீதி தலைவர்கள் புத்தகம் 16:28 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். சிம்சோன் ஆண்டவரை நோக்கி, என் தலைவராகிய ஆண்டவரே, இந்த முறை மட்டும் என்னை நினைவு கூறும், எனக்கு ஆற்றல் அளியும், என் கடவுளே, எனக்கு இரு கண்களுக்கு ஈடாக பெலிசியர் மீது ஒரே தாக்குதலால் வஞ்சம் தீர்க்க செய்யும் என்று ஆண்டவரிடம் அங்கே முறையிட்டு என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே என்று அவர் அங்கே தன்னையே கையளிக்கிறார். எனவே ஆண்டவர் அவரை ஆட்கொள்ளுகிறார். எனவே மீண்டுமாக வலிமை பெறுகிறார். அந்த வலிமைதான் அவரை பழைய பாவ நிலையிலிருந்து கடந்து வர செய்கிறது. எனவே அவர் அங்கே ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு மனமாற்றமும் புது மாற்றமும் பெறுகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களை, அதே போன்றுதான் நமக்கெல்லாம் தெரிந்த தாவீது அரசர். சாமுவேல் 2 7-17 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் தாவீதை அழைக்கிறார். அவருக்கு அருள்பொழிவு செய்யப்பட்டு எல்லா விதமான நலன்களையும் அவர் கண்டு மகிழ செய்கிறார். எனவே நாத்தானுடைய செய்தி அங்கே கொடுக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீ விரும்பியதெல்லாம் செய்துவிடும் என்று அவர் அங்கே கட்டளையிடுகிறார். அப்படியாக ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீது என்ன செய்கிறார் என்றால், சாமுவேலுக்கு எழுதிய 2:12 இறைவார்த்தையிலே நாம் பார்ப்பது போல, ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர்தம் பார்வையில் தீயது செய்தாய் என்று நாத்தானுடைய வார்த்தை அங்கே இறை வாக்காக அறிவிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட தாவீது, நான் பாவி என்று சொல்லி ஆண்டவர் முன்பாக அங்கே மனமாற தன்னையே கையளிக்கிறார். எனவே ஆண்டவரால் மீண்டுமாக ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று நினைத்த தாவீது தன்னுடைய பாவ வாழ்விலிருந்து கடந்து வந்து மீண்டுமாக ஆண்டவரின் அருளை அங்கே பெற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களை, எரேமியா புத்தகம் 3:1-4 மிக பெரிய பகுதியாக இருக்கிறது. இதை நீங்கள் அமர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனம் மாறுவதற்கான 2 அடையாளங்கள் என்னவென்றால், ஒன்று ஆட்கொள்ளப்படுதல், மற்றொன்று கடந்து வருதல். எதிலிருந்து? பாவ வாழ்க்கையிலிருந்து யார் ஒருவர் கடந்து வருகிறாரோ அவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார், அவரிடத்திலே மனமாற்றம் உருவாகிறது என்று பார்க்கிறோம். இதை புதிய ஏற்பாட்டிலே 2 நாம் பார்க்கிறோம். ஒன்று, லூக்கா எழுதிய செய்தி 19:1-10 உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம். சக்கேயு என்ற ஒரு குள்ளமான மனிதன் ஆண்டவரை பார்க்க வேண்டுமென்கிற ஆவலிலே வருகிறார். எனவே தன்னுடைய நிலையிலிருந்து அவர் அங்கே கடந்து வருகிறார். நான் ஒரு பாவி, நான் ஒரு வரி தண்டுபவன், அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன், மக்களை அடிமைப்படுத்தி இல்லாத பொல்லாதவையெல்லாம் செய்து அவர்களிடத்திலே பணத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற அந்த நிலையிலிருந்து கடந்து வந்ததால் ஆண்டவரால் அவர் அங்கே ஆட்கொள்ளப்படுகிறார். 2, யோவான் செய்தி 4:1-42 உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம். சமாரிய பெண் கிணற்று அடியிலே ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகிறார். தன்னுடைய பாவ நிலை, நான் எங்கிருந்து வந்தேன், நான் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கான மனநிலை என்ன என்பதையெல்லாம் உணர்ந்த அந்த பெண்மணி கடந்து வந்ததால் ஆண்டவரால் அவர் அங்கே ஆட்கொள்ளப்படுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, இந்த கடந்து வருதலும் ஆட்கொள்ளப்படுதலும் தான் இன்று விழா கொண்டாடுகிற புனித பவுலின் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இங்கே எல்லோரும் கேட்டு ஆண்டவரால் மீண்டுமாக ஆட்கொள்ளப்பட்டனர். ஆனால் கேட்காமலே ஆட்கொள்ளப்பட்டவர் புனித பவுல் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது அவரின் விருப்பம் அல்ல, ஆண்டவரின் விருப்பம். புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை இன்றைய முதல் வாசகத்திலே சொல்வது போன்று, நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், இவரிடத்திலே படித்தவன், கிறிஸ்தவ நெறியை பின்பற்றுபவர்களெல்லாம் கொலை செய்வதற்காக வந்தேன், கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று விரும்பினேன், அவர்களை அடிமையாக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றெல்லாம் சொல்லுகிற புனித பவுல், ஆண்டவர் எப்பொழுது தன்னை ஆட்கொண்டதை உணர்ந்தாரோ அன்றிலிருந்து தன்னுடைய பழைய வாழ்விலிருந்து கடந்து வந்து கடவுளை மனதார ஏற்றுக்கொண்டார். எனவேதான் பிலிப்பியருக்கு எழுதிய 2:5 இறை வார்த்தைகளை பார்ப்பது போன்று, ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனநிலையை நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் பறைசாற்றுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் மனநிலையால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒப்பற்ற செல்வம் என்னுடைய இயேசுதான் என்று அவர் சொன்னார் என்றால், என்னுடைய செல்வங்களாக அவர் நினைத்த தன்னுடைய இனம், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அந்த யூத சமுதாயத்திலே கொடுக்கப்பட்ட உரிமைகள், கடமைகள், பொறுப்பு இவற்றையெல்லாம் தாண்டி இயேசுதான் என்னுடைய ஒப்பற்ற செல்வம் என்று அவரால் சொல்ல முடிந்ததென்றால், அவர் கடவுளால் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டதனுடைய வெளிப்பாடு. அவர் தன்னிலையிலிருந்து கடந்து வந்து தனக்கானவர் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டார். பிரியமானவர்களை, நீங்களும் நானும் இந்த திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்ற விழாவில் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் மூன்று விதமான வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். முதலாவதாக நாம் நம்மையே முழுவதுமாக கையளிக்க வேண்டும். யோசேப்பு துன்பத்தின் மத்தியில் கடந்து வந்து கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டார். சிம்சோன் வலுவிழந்த நிலையிலிருந்து கடந்து வந்து கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டார். தாவீது பாவ நிலையிலிருந்து கடந்து வந்து கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டார். சக்கேயு தன்னிலை உணர்ந்து கடந்து வந்து கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டார் என்று சொன்னால், சமாரிய பெண் தன்னுடைய உணர்வுகளையெல்லாம் புரிந்து கொண்டு கடந்து வந்தார், ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டார் என்று சொன்னால், இவர்கள் அனைவருமே கடவுளுக்கு முன்பாக தங்களையே கையளித்தார்கள். எப்பொழுது நாமும் நம்மை முழுவதுமாக கையளிக்கின்றோமோ அப்பொழுது கடவுளால் ஆட்கொள்ளப்படுகின்றோம். இரண்டாவதாக, நான் தகுதியற்றவன் என்று யார் ஒருவர் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் முழுவதுமாக ஆட்கொள்ளுகிறார். இதைத்தான் புனித பவுல் இன்றைய நாளிலே செய்தார். ஆண்டவரே, நான் உம்மை துன்புறுத்தினேன், நான் தகுதியற்றவன், இந்த தகுதியற்றவனை தகுதியுள்ளவராக மாற்றும் என்று சொல்லி விரும்பியதால் ஒரு கடிதத்தை பெற்ற புனித பவுலடியார். கடவுளின் நெறியை பின்பற்றியவர்களை அழிக்க வேண்டும் என்று துடித்தவர். கடவுளின் நெறிதான் உயர்ந்தது என்பதை சொல்வதற்காக 13 கடிதங்களை அங்கே எழுதினார் என்று சொன்னால், தன்னுடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்று அவர் தஞ்சம் அடைந்திருக்கிறார். மூன்றாவதாக, கடவுள் மீது முழுமையாக யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆட்கொள்ளுகிறார். இந்த நம்பிக்கைதான் தாவீதையும் சிம்சோனையும் யோசேப்பையும் சக்கேயையும் சமாரிய பெண்ணையும் ஆண்டவரிடத்திலே மீண்டுமாக கொண்டு வந்து சேர்த்தது. அவர் கொடுக்க விரும்பிய ஆசிரால் நிரம்ப வைத்தது. இறையேசுவில் பிரியமானவர்களை, நீங்களும் நானும் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களை போன்று வாழ முயற்சிப்போம். இதைத்தான் பேதுருக்கு எழுதிய 2 திருமுகம் 1 அதிகாரம் 10-11 இவ்வாறாக வாசிக்கிறோம். ஆகவே சகோதர சகோதரிகளை, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். ஆமீன்.
அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடே போனாலும், மனமில்லாத அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன், வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன்.